بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பேர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ வல்லமையும் படைத்து அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலே கோடானு கோடி படைப்பினங்களையும் படைத்து இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை, ஒரு நியதியை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுதான் இந்த உலகத்திலே இருக்கின்ற பன்மைத்துவம். நாங்கள் அதனை ஆங்கிலத்திலே புளூரலிசம் என்று சொல்வோம். எத்தனையோ வகையான நிறங்கள், எத்தனையோ வகையான மதங்களை சார்ந்த மனிதர்கள், எத்தனையோ வகையான மொழிகளை பேசக்கூடியவர்கள், பல்வேறுபட்ட பிரதேசங்களிலே வாழக்கூடியவர்கள், பல்வேறுபட்ட தன்மைகளை கொண்டவர்கள், ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளாக இந்த பன்மைத்துவம், இந்த புளூரலிசம் இருப்பதை, டைவர்சிட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருக்கிறான் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. உங்களுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட நிறங்களை கொண்டவர்களையும் பல்வேறுபட்ட மொழிகளை பேசக்கூடியவர்களையும் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சிகளில் ஒன்று என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய இந்த ஏற்பாடு, இதனை நாங்கள் ஒரு அடிப்படையான ஒரு உண்மையாக இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். பல்வேறுபட்ட மதங்கள் இருக்கலாம், பல்வேறுபட்ட நிறங்கள் கொண்டவர்கள் இருக்கலாம், பல மொழி பேசுபவர்கள் இருக்கலாம், பல பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் சண்டையோ சச்சரவோ இருக்கக்கூடாது. அவர்கள் அனைவரும் பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, மனிதன் இந்த பன்மைத்துவத்தை, இந்த புளூரலிசத்தை, இந்த டைவர்சிட்டியை உலகத்திலே பயன்படுத்தி இருப்பது எதற்காக? கவலைப்பட வேண்டும், நாம் துக்கப்பட வேண்டும். காரணம், மனிதன் மதத்தை வைத்து, இனத்தை வைத்து, மொழியை வைத்து, பிரதேசத்தை வைத்து தனக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான். நாம் வாழக்கூடிய நாடும் அதற்கு விதிவிலக்கான ஒரு பிரதேசம் அல்ல. இந்த நாட்டிலே எப்போது அரசர்கள் வாழ்ந்து வந்தார்களோ, எப்போது ஐரோப்பிய காலனித்துவவாதிகள் இந்த நாட்டிலே நுழைந்தார்களோ, அப்போதெல்லாம் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட யுத்தங்களும் பிரச்சனைகளும் நடந்திருப்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அரசர்கள் தங்களுக்கு மத்தியில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள், காலனித்துவவாதிகளும் அரசர்களும் மோதி பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த நாட்டிலே பலியாக இருந்த வரலாற்றை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலும் கூட இந்த நாட்டின் சுதேசிகள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தமக்கு மத்தியில் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக, அரசியலுக்காக, மதத்துக்காக, மொழிக்காக, பிரதேசத்துக்காக என்றெல்லாம் யுத்தம் செய்த வரலாற்றை நாம் இலகுவில் மறந்துவிட முடியாது. அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த பன்மைத்துவத்தை, இந்த வித்தியாசங்களை கொண்டாடுவதற்கு பதிலாக அவற்றை வைத்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நசுக்குவதற்கும், இன்னொரு மனிதனுடைய இரத்தத்தை குடிப்பதற்கும், இன்னொரு மனிதனுடைய வணக்க ஸ்தலத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அல்லது தாக்குவதற்குமான காரணமாக சாதனமாக அதனை பயன்படுத்தி வந்திருக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட ஒரு கரை படிந்த வரலாறு இந்த நாட்டுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதில் எல்லா இனத்தவர்களும் இந்த நாட்டிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் மிக கவலை தரக்கூடிய விஷயம். ஆனால் அண்மை காலத்திலே இப்படியான இந்த நிலவரங்கள் இந்த நாட்டிலே உருவாகக்கூடாது. நாம் அனைவரும் ஐக்கியமாக சந்தோஷமாக ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற குரல்கள் ஒலிப்பதை நாம் இந்த இடத்திலே மிகவும் சந்தோஷமாக குறிப்பிட வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இதற்கு பிறகு இனங்களுக்கிடையில் யுத்தம் வேண்டாம், நாம் சகோதரர்களாக மாறுவோம், நாம் அனைவரும் ஐக்கியப்படுவோம், ஒருவர் இன்னொருவருடைய நலன்களிலே பங்கெடுப்போம், விட்டு கொடுப்போம், வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்ற குரல்கள் எல்லாம் கடந்த சுதந்திர தினத்திலும் இந்த நாட்டில் ஒலித்ததை நாம் மறந்துவிட முடியாது. சந்தோஷமான விஷயம். ஆனாலும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. மனிதர்கள் என்பவர்கள் உள்ளங்களை கொண்டவர்கள், ஆத்மாக்களை கொண்டவர்கள். அவர்களை சட்டங்களாலும் சட்ட யாப்புகளாலும் இணைப்பதனை விடவும் அவர்களில் முதலில் இணைக்க வேண்டியது அவர்களுடைய உள்ளங்களை. நகரங்களுக்கிடையில் பாலங்கள் போடப்படலாம், அதிவேக பாதைகள் அமைக்கப்படலாம், பல்வேறுபட்ட அபிவிருத்தி முயற்சிகள் நாட்டில் இடம்பெறலாம். ஆனால் மனிதர்களுடைய மனதிலே மாற்றம் ஏற்படாத வரைக்கும், உள்ளங்களிலே திருத்தம் ஏற்படாத வரைக்கும், உள்ளங்களுக்கு மத்தியில் பிணைப்பு ஏற்படாத வரைக்கும் ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது, ஒரு நாட்டிலே மாற்றம் என்பது எந்த வகையிலும் சாத்தியப்பட மாட்டார். நாம் இப்போது 13வது திருத்த சட்டம், 17வது திருத்த சட்டம், 19வது திருத்த சட்டம் என்றெல்லாம் மிக விரிவாக பேசப்படுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். ஆனாலும் சகோதரர்களே, எவ்வளவுதான் இந்த சட்டையாப்பிலே மாற்றங்கள் கொண்டு வருவதாக இருந்தால், எவ்வளவுதான் சட்டங்களை பிறப்பிப்பதாக இருந்தால், மனித மனங்களிலே மாற்றம் ஏற்படாத வரைக்கும், ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை அன்போடும் இரக்கத்தோடும் பாசத்தோடும் பரிவோடும் பார்க்க தவறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக எந்த ஒரு சட்டையாப்பும் பிரயோசனம் அளிக்க முடியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக முதலிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா மதங்களைச் சேர்ந்த தலைவர்களும் தங்களுடைய மதங்களிலே இருக்கின்ற இந்த வேர்ச்சூஸ் எனப்படுகின்ற இந்த ரிலிஜியஸ் வேர்ச்சூஸ் எனப்படுகின்ற இந்த மத விழுமியங்களை தங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு போதிக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறார்கள். மதம் என்பது மனிதனை பிரிக்க வந்தது அல்ல, மனிதனை பயங்கரவாதியாக மாற்ற வந்தது அல்ல மதம் என்பது. மதம் என்பது மனிதனை புனிதனாக மாற்றுவதற்கு வந்த மிக உன்னதமான ஒன்று. எனவே பீஸ் த்ரூ ரிலிஜன், மதத்தின் ஊடாக, இந்த சன்மார்க்கத்தின் ஊடாக எப்படி மனித மனங்களை வெல்லலாம் என்பது சம்பந்தமாக மிக அதிகமாக மத தலைவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மனமாற்றம், உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அடிப்படையில் இந்த உலகத்திலே தேவைப்படுகிறது. நாம் அதனை சிங்களத்திலே ஆக்கல்பமய வெனசக் என்று நாங்கள் சொல்லுவோம். மனிதனுடைய அட்டிடியூடிலே ஏற்படுகின்ற மாற்றம், மனப்பாங்கிலே ஏற்படுகின்ற மாற்றம் தான் நிரந்தரமான மாற்றம். எவ்வளவுதான் பணத்தை கொடுத்தாலும், எவ்வளவு அபிவிருத்தி முயற்சிகள் செய்தாலும், எவ்வளவுதான் கன்ஸ்டிடியூஷனிலே மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் கூட மனிதர்கள் திருந்தவில்லை என்றால், அவர்களுடைய உள்ளங்களிலே மாற்றம் வரவில்லை என்றால், இரக்கமும் பாசமும் அங்கு உருவாகவில்லை என்றால், நிச்சயமாக ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்கள் நீண்ட நாள் நிலைக்க மாட்டாது என்பது மாத்திரமல்ல, அது மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோசனமும் தரமாட்டார். எனவே முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியது மன மாற்றத்திற்கு. உள்ளங்களை மாற்றுவதற்குத்தான் கட்டாயமாக நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும். இன்று நாங்கள் இலங்கையில் பார்க்கின்றோம், பேராசை இருக்கிறது, அகம்பாவம் இருக்கிறது, பதவிக்கான ஆசை இருக்கிறது, துவேஷம் தலைவிரித்து ஆடுகிறது. நான் மாத்திரம் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும், நான் மாத்திரம் தான் அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற அந்த தன்மை பலருடைய மனங்களிலும் குடிகொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மனிதர்களுடைய உள்ளங்களை பாதிக்கக்கூடிய அம்ராதுல் குலூப் எனப்படக்கூடிய உள்ளத்தின் நோய்களாக இருக்கின்றன. இவற்றில் இருந்து முதலாவது மனிதன் விடுதலை அடைய வேண்டும். மனிதனிடத்திலே இருக்கின்ற பேராசைக்கு முற்றுப்புள்ளி வர வேண்டும். மனிதனிடத்திலே இருக்கின்ற மற்றவர்களை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அல்லது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அளவுக்கு மீறிய துனியாவுடைய ஆசை கட்டுப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. பேராசைக்கு நாங்கள் கட்டுப்பாடு போட வேண்டி இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எனப்படுகின்ற இந்த ஆத்மீக ரீதியான அடிப்படைகள், இந்த ரிலிஜியஸ் வேர்ச்சுஸ் எனப்படுகின்ற இந்த மத ரீதியான அடிப்படைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட இருக்கின்ற சமாதானம், இனங்களுக்கிடையிலான ஐக்கியம், இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை நீடித்து நிலைக்க வேண்டும் என்று யாராவது யோசித்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற மத தலைவர்கள் மனசு வைக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய சமயங்களுக்குள் இருக்கின்ற இப்படிப்பட்ட விழுமியங்களையும் கோட்பாடுகளையும் வெளியே கொண்டு வந்து தங்கள் தங்கள் சமயத்தவர்களுடைய மனதை மாற்றக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளையும் திட்டங்களையும் அவர்கள் வகுக்க வேண்டும். பள்ளி வாயில்களுக்குள் இருந்து இது வர வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற பங்கலைகளுக்குள் இருந்து இப்படியான திட்டங்கள் வரிவர வேண்டி இருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற தேவாலயங்களுக்குள் இருந்தும் கோயில்களுக்குள் இருந்தும் இந்த சமாதானத்தின் தூது வெளிப்பட வேண்டி இருக்கிறது. மதம் என்பது மனிதனை ஆக்கிரமிப்பதற்கு வந்ததல்ல, மனிதனிடத்திலே இந்த வயலன்ஸை தோற்றுவிப்பதற்கு வந்ததல்ல. மதம் என்பது மனித புனிதர்களை உருவாக்க வந்தது. மனிதனுடைய மனதிலே அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் மற்ற மனிதர்களை மன்னிக்கின்ற தன்மையையும் உருவாக்க வந்தது என்ற செய்தியை இந்த மதத்தின் தலைவர்கள் இந்த நாட்டிலே உரக்க ஒழிக்க செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்திற்கு நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். அந்த மார்க்கத்திலே மற்றவர்களை மற்றி மன்னிப்பது தொடர்பாக எவ்வளவு விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் கொடூரமான மார்க்கம், அது மற்றவர்களை ஈவிரக்கமற்ற முறையில் தான் நடாத்திக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் இஸ்லாத்தை பற்றிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இந்த ஃபோகிவ்னஸ், மற்றவர்களை இந்த கைண்ட்னஸோடு அன்போடு பார்க்கின்ற இந்த தன்மை என்பது நாம் பின்பற்றுகின்ற மார்க்கத்திலே அடிப்படையான ஒரு வேர்ச்சுவாக, ஒரு அடிப்படையான ஒரு வலுவாக பார்க்கப்படுவதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வெளிக்கொண்டர வேண்டி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மன்னிக்கின்ற மனப்பான்மை அது அதிகமாக வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற மக்களோடு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருக்கின்ற அல்லாஹு தஆலா உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் ஒரு தமிழ் சகோதரரை இரக்கத்தோடு பார்க்க வேண்டும், பாச கண்ணோடு நோக்க வேண்டும். ஒரு இந்து சகோதரரை, ஒரு கிறிஸ்தவ சகோதரரை, ஒரு பௌத்த சகோதரரை, அவரும் ஒரு மனிதர், அவரும் ஒரு அல்லாஹு தஆலாவுடைய படைப்பு, அவருக்கும் தேவைகள் இருக்கிறது, சேட்டங்கள் இருக்கிறது, அவருக்கு நான் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் யோசிக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் ஒரு முஸ்லிமை அப்படியான ஒரு கண் கொண்டு பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. எனவே சகோதரர்களே, மார்க்கங்கள் அனைத்தும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் விட்டுக் கொடுப்பையும் தான் போதிக்கின்றன. இப்படியான தன்மைகள் மனிதர்களிடத்திலே உருவாகிவிட்டால் சட்டங்களுடைய தேவை கூட இல்லாமல் போய்விடும். போலீசை எடுத்துக்கொண்டு, தடியை எடுத்துக்கொண்டு, ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, நீதிமன்றங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாட்டிலே அலைய வேண்டிய தேவை இருக்க மாட்டார். மக்கள் பரஸ்பரம் புரிந்துணர்வுள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, பாசமுள்ளவர்களாக, விட்டுக் கொடுப்பவர்களாக நிச்சயமாக அவர்கள் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அருமை சகோதரர்களே, அந்த வகையில் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த மன்னிக்கின்ற மனப்பான்மையை பற்றி நாங்கள் அதிசயமாக நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக அப்படி அல்ல. இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு விஷயம், எந்த ஒரு மனிதனையும் ஒரு மிருகத்தையும் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு படைப்பினத்தையும் இரக்கத்தோடு பாருங்கள், பாசத்தோடு பாருங்கள், அவர்கள் மீது உங்களுடைய அன்பை பொழியுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த தன்மை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் வர வேண்டும். மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மதத்தில் இருக்கின்றவர்களிடத்திலும் வர வேண்டி இருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூரம் தான் வாழ்ந்த சமூகத்தின் மீது அன்பும் பாசமும் கொண்டிருந்தார்கள் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது, லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹி, நபியே இவர்கள் திருந்தவில்லை அல்லது விசுவாசம் கொள்ளவில்லை என்பதனை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போன்றிருக்கிறது என்று அவர்களுக்கு சமுதாயத்தின் மீது இருக்கின்ற அபரிமிதமான பற்றையும் பாசத்தையும் அக்கறையும் பற்றி இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அசீசுன் அலைஹிம் அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். இந்த மனித சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நபியே நீங்கள் அதிகமாக அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமுதாயத்திலே இருக்கின்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து உங்களால் சகிக்க முடியாமல் இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் அன்பை போதிக்கிறது, பாசத்தை போதிக்கிறது, மன்னிக்கும்படி சொல்லுகிறது, மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளும்படி சொல்லுகிறது. இப்படியான தன்மைகள் எந்த அளவு தூரம் எமது வாழ்க்கையிலே இருக்கின்றன என்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வல் காமினீனல் கைல் வல் ஆஃபீனா அனின்நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மற்ற மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நற்கர்மங்களில் ஈடுபடக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அருமை சகோதரர்களே, நான் ஒரு மனிதனை அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், எந்த பிரதேசத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், அவன் ஒரு தவறை செய்துவிட்டால் அவனை நான் மன்னிக்கின்றேன் என்றால், அவனை பெரும் மனது கொண்டு அவனை நான் அங்கீகரிக்கின்றேன் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு அல்லாஹு தஆலாவுடைய மஹப்பத்து கிடைக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவசரப்படக்கூடாது, எமது உணர்ச்சிகளுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது, எடுத்ததற்கெல்லாம் மற்றவர்களை தாக்குவதற்கு முனையக்கூடாது. நிதானம் தேவை, அமைதி தேவை, மற்றவர்களை பற்றிய புரிந்துணர்வு தேவை, மற்றவர்கள் மீதான பாசமும் நேசமும் எங்களுடைய உள்ளத்திலே தேவை என்று இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இதுஃபா பில்லத்தி ஹியா அஹ்சன், உங்களுக்கு யாராவது அநீதி இழைத்து விட்டால் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவ்வாறு மன்னித்து அவர்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்துவீர்களாக இருந்தால் நிச்சயமாக யாரெல்லாம் பகிரங்கமான ஒரு விரோதியாக இருக்கின்றானோ அவன் உங்களுடைய உற்ற தோழனாக மாறிவிடுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மன்னிக்கின்ற மனப்பான்மை ஒரு முஸ்லிமுக்கு தேவை என்ற கருத்தை சொல்லி காட்டுகின்றான். மக்காவுடைய வெற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 8வது வருஷம் கைகூடுகிறது. அவர்களை காலாகாலமாக எதிர்த்து கொண்டிருந்த குரைஷி காபிர்களை அவர்கள் மக்காவிலே பைத்துல்லாஹில் ஹராமிலே சந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்கள் அனைவருடைய கழுத்தையும் வெட்டி கொய்திருக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் அப்படி செய்யவில்லை. பெரும் மனது கொண்டவர்கள், இரக்க சுபாவம் கொண்டவர்கள், உலகத்தாரின் மீது அருளாக அனுப்பப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? லா தஸ்ரீபு அலைக்கும் அல்யௌம், நிச்சயமாக இன்று உங்களை நான் கண்டிக்கவில்லை, நான் உங்களை நொந்து கொள்ளவில்லை, உங்களை நான் ஒரு பொழுதும் இந்த சந்தர்ப்பத்திலே பழி வாங்க மாட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரை பார்த்து என்ன சொன்னார்களோ அதனைத்தான் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் அபூ சுஃபியானுடைய வீட்டிலே நுழைந்து கொண்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று தன்னுடைய பகிரங்கமான எதிரிகளான குரேஷி காபிர்களை முழு மனதோடு மன்னித்த சந்தர்ப்பத்தை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நக்கசத் சதகத்துன் மின் மாலின், உங்களுடைய பணத்திலிருந்து சதகா கொடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பணம் குறைய மாட்டாது. ஒரு அடியான் மற்றவர்களை மன்னிக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்தை கௌரவத்தை இன்னும் அதிகரிப்பானே தவிர வேறு ஒன்றும் அவனுக்கு நடக்க மாட்டாது. وَمَا زَادَ اللَّهُ عَبْدًا بِعَفْوٍ إِلَّا عِزًّا وَمَا تَوَاضَعَ أَحَدٌ لِلَّهِ إِلَّا رَفَعَهُ. அல்லாஹ்வுக்காக வேண்டி யாராவது ஒருவர் பணிந்து போகின்றார் என்றால் நிச்சயமாக அவருடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, காலம் கனிந்திருக்கிறது. சமாதானத்திற்காக வேண்டி, சாந்திக்காக வேண்டி, இன ஐக்கியத்திற்காக வேண்டி எல்லோரும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே அரசியல்வாதிகளிடம் மாத்திரம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு மதவாதிகள் கையை கட்டி கொண்டிருக்க முடியாது. இந்த மதத்தின் ஊடாக, இந்த மதங்களின் ஊடாக இந்த சாந்தியையும் சமாதானத்தையும் இந்த நாட்டிலே பரப்புவதற்கும் நாம் சகல ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே உள்ளங்களை வெல்ல வேண்டி இருக்கிறது. உள்ளங்களிலே இருக்கின்ற அன்பையும் அறிவையும் அதே நேரம் பாசத்தையும் மன்னிக்கின்ற மனப்பான்மையையும் வெளியே கொண்டு வந்து அவற்றை இந்த சமுதாயத்திலே விதைத்து மனித சமுதாயங்களின் உள்ளங்களை பிணைக்க வேண்டிய ஒரு தேவை காலகட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அந்த வகையில் எல்லா வகையிலும் சிறப்பான முறையில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உலகத்திலே இருக்கின்ற சகல படைப்பினங்களையும் அன்போடும் பாசத்தோடும் நோக்கக்கூடிய அந்த உயர்ந்த வெண்மையான உள்ளத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எல்லா சமயங்களை சேர்ந்தவர்களும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் பரஸ்பர புரிந்துணர்வோடும் வாழக்கூடிய வகையில் அல்லாஹு தஆலா ஏற்பாடுகளை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உள்ளத்திலே இரக்கத்தையும் பாசத்தையும் மன்னிக்கின்ற உந்த உயர்ந்த மனப்பான்மையும் நீ தந்தருள்வாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட சகல பாவங்களையும் மன்னிப்பாயாக. கண்ணியமாகவும் கௌரவமாகவும் வாழக்கூடிய ஒரு தேசத்தை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யார்.